நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கல்வி ஒலிபரப்பு. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாடம் நடத்துபவர் மணி மேனிலை பள்ளி உயிரியல் முதுநிலை ஆசிரியர் என் சங்கரம்மாள் அவர்கள்.
எனது அன்பான பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் சயின்ஸ் பாடத்தில் நீங்கள் நல்லா இப்போ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால ஒரே பிஸியாக இருப்பீங்க. இந்த டைமில் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எப்படி சயின்ஸ் பாடம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதில் எப்படி நீங்கள் எக்ஸாமுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லலான்னு ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன். ஸோ இந்த சயின்ஸ் பாடத்தில் உங்களுக்கு 3 டிவிஷனாக கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 வேர்ட் ஆன்சர், 2வது 2 மார்க் கொஸ்டின், 3வது 5 மார்க் கொஸ்டின் இல்லையா? இப்போ இந்த 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா டீட்டெயில் ஆன்சர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லேர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் வர பாடங்கள் வந்து மொத்தம் 7 பாடம், அதாவது 8 பாடம் ஆக்சுவலி, அதில் வந்து 7 பாடம் ரொம்ப முக்கியம். இந்த 7 பாடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு பாடத்தை விட்டுட்டு 6 பாடத்துக்கு வந்து நீங்கள் டீட்டெயில் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதை விட நீங்கள் ரொம்ப கிளவர் சில்ட்ரன், இது போது எனக்கு அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 4 பாடத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 பாடத்துலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விகள் எழுத வேண்டி வரும். அப்படின்னா பாட்னியில் ஒரு கேள்வி, ஜுவாலஜியில் ஒரு கேள்வி, ஃபிசிக்ஸ் ஒரு கேள்வி, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாட்னி ஜுவாலஜி இதில் வந்து எந்தெந்த பாடம் முக்கியமாக டீட்டெயில் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாடம் மரபும் பரிணாமமும், ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். அடுத்தது ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். அடுத்த பாடம் எதுனா 2வது பாடம் நோய் தடை காப்பியல், அதாவது இம்யூனாலஜி அல்லது இம்யூன் சிஸ்டம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அடுத்தது 4வது பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் பாடம் எதுனா 7வது பாடம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அல்லது கன்சர்வேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட். இந்த 4 பாடம் தான் உங்களுக்கு பயாலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த 4 பாடத்திலிருந்து தான் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் வரும். இப்போ இந்த 4 பாடத்துலேயும் டீட்டெயில் ஆன்சர் எப்படின்னா புக் பேக்கும் வரலாம், சில டைம் பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ள லெசன்குள்ளே இருந்தும் வரலாம். நான் முக்கியமாக நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறது எப்படின்னா புக் பேக் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இருந்தாலும் புக்குக்குள்ளேருந்து வரதாக இருந்தாலும் நீங்கள் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால எழுத முடியும். இப்போ இந்த 4 பாடத்தில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 1வது பாடத்தையும் 4வது பாடத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது பேஜ் ஒரு பேஜ் கூட விடக்கூடாது, வேர்ட் பை வேர்டு இந்த 2 லெசனையும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் மற்ற லெசன்ஸ் எல்லாம் கூட சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஓவர் சைட்டாக பார்த்துட்டா போதும் சரிங்களா? அப்போ 1வது பாடம் அப்படின்னா நீங்கள் அதில் நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அந்த 1வது பாடத்துலையும் அதே போல் தாவரங்களின் இனப்பெருக்கம் அந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு 3/4 டயக்ராம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு எப்படின்னா இந்த டயக்ராம் வரையிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா 2வது பாடத்தையும் 7வது பாடத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2வது பாடத்தில் 7வது பாடத்தில் வர்ற கேள்விகளில் வந்து டயக்ராம் இல்லாமல் தான் இருக்கும். அதுவும் 7வது பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், 3/4 உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து ஈஸியாக டயக்ராம் இல்லாமையே எழுதி பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி மார்க் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு உயிரியல், அதாவது பயாலஜியில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு 1 நாள் 2 நாள் லீவு கிடைக்கிறப்ப எல்லா பாடத்தையும் படிக்கிறக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்காது. அதனால் இப்போவே இந்த மாதிரி பாடங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு மொதல் நாள் இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து டீட்டெயில் ஆன்சரை எழுதிடலாம். அதே போல் அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1வது அணு லெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது அணுக்களும் மூலக்கூறுகளும் அந்த லெசன், அதாவது 10வது லெசன், அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் வரலாம். அடுத்ததாக கார்பனும் அதன் சேர்மங்களும், அதாவது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் வரலாம். இந்த 2 பாடத்திலிருந்தும் 3 கேள்வி கொடுத்து உங்களுக்கு 1 கேள்வி தான் எழுத சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பாடத்துலேருந்தும் ஒவ்வொரு கேள்வி வரும். அதாவது இந்த ரெண்டு பாடம் இருக்கு இல்லையா, 10வது 13வது, இந்த ரெண்டு பாடங்கள்லேருந்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி உங்களுக்கு இது ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்றுலேருந்து வரலாம், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 10வது பாடம் இருக்கு இல்லையா, அணுக்களும் மூலக்கூறுகளும், அந்த பாடத்துலேருந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க் வாங்க இருக்கும். ஏன்னா இந்த பாடத்தில் இருக்கிற கேள்விகள் வந்து முக்கால்வாசி டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இல்லையா, ஒன்று ஒன்று வேறுபடுத்திய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஆன்சராக கேட்பாங்க. அதே போல் கார்பன் அதன் சேர்மங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எத்தில் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஈஸியான க்வெஸ்சன்ஸ் வரும். அப்படி இல்லை இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டே நீங்கள் தரவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஐயூபேக் நேமு, அப்புறம் ஒவ்வொன்றுடைய வேலன்சி தெரிஞ்சு அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் என்ன சொல்கிறேன்னா, 10வது பாடத்தை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் உள்ள பாடத்தில் வந்து கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும், நீங்கள் பைஹார்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாடத்துலேருந்து 5 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஒன்று வந்து லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் மோஷன், அதாவது விசை மற்றும் இயக்கத்தின் கதிர்கள். ஓகே, இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து முக்கால்வாசி வரும். அப்புறம் இந்த கேள்விகள் வந்து இந்த நியூட்டன்ஸ் லாலாம் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் தான் வரும். இப்போ அந்த கேள்விகளும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன்ஸு அதெல்லாம் தான் இருக்கும். இப்போ இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, நல்லா எழுதி எழுதி இந்த பாடத்தை நல்லா தரவு பண்ணிக்கணும். அடுத்த பாடம் வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இந்த கேள்வியில் வந்து உங்களுக்கு டயக்ராம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு பைஹார்ட் பண்ண முடியல, வரைய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 15வது பாடம் இருக்கு இல்லையா, லாஸ் ஆஃப் கிராவிடேஷன், அந்த பாடத்திலிருந்து நீங்கள் கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவரால் நீங்கள் வந்து ரொம்ப தரவாயிட்டீங்க, எல்லாமே படிச்சிட்டீங்க. ஆனாலும் கொஸ்டின் செலெக்ஷனுக்கு வந்து எந்தெந்த பாடங்கள் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா 2வது பாடம், அடுத்தது 7வது பாடம், 10வது பாடம், 15வது பாடம், இந்த பாடங்களை வந்து நீங்கள் எழுதி நல்ல வேர்ட் பை வேர்டு தரோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க் கேள்விகள் எழுதுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத ப்ளூ பிரிண்ட் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்கிறேன், 1st lesson-லேருந்து 2வது lesson, 3வது lesson. 3வது lesson மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ இந்த 3 கேள்விகளும் எப்படி இருக்குன்னா, டயக்ராம் இருக்கிற கேள்விகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பான்க்ரியாஸை வரைஞ்சி அதனுடைய பாகங்களை குறிக்க சொல்லுவாங்க, மூளை வரைஞ்சி அதனுடைய, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அடுத்தது ஒரு கேள்வி வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு மேஸ் ஆஃப் ஃபாலோயிங் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா இன்னொரு கேள்வி வந்து நீங்களே படம் வரைஞ்சி பாகங்கள் குறிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த 3வது பாடத்தில் உங்களுக்கு 1 வேர்டு 5 மார்க், இது ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, 2 மார்க் க்வெஸ்சன் மட்டும்தான் கேட்பாங்க. அதே போல் 4வது பாடத்தில் உங்களுக்கு 2 மார்க் க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று கேட்பாங்க, 5வது பாடத்தில் 3 2 மார்க் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கேள்விகள் நீங்கள் படிக்கணுன்னா 3வது பாடத்தையும் 5வது பாடத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கலாம். அதே போல் 6வது லெசனில் உங்களுக்கு ஒரே ஒரு 2 மார்க் வரும், 7வது லெசனில் ஒரு 2 மார்க் வரும், 8வது லெசனில் 3 2 மார்க் கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தரவு பண்ண வேண்டிய பாடங்கள் எது எது அப்படின்னா 3, 5, 8. 2 மார்க் கேள்விகளுக்கு நீங்கள் தரவு பண்ண வேண்டிய பாடங்கள் 3, 5, 8. ஏன்னா இது 3 பாடங்களையும் நீங்கள் தரவு பண்ணாலே உங்களுக்கு 3, 3, 6, 9 கேள்விகளை நீங்கள் எழுதலாம், சரிங்களா? அதே போல் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு 1st lesson கரைசல்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க 2 மார்க்குக்கு. 10வது பாடத்திலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. 11வது பாடத்திலேருந்து மறுபடியும் 2 கேள்விகள், 12வதுலேருந்து 2 கேள்விகள், 13வதுலேருந்து 1 கேள்வி. ஸோ அதே போல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரைசல்கள்லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. அதே போல் 11வது லெசன் இருக்கு இல்லையா, வேதிவினைகள் அதுலேருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க. தனிமங்கள் அவற்றின் வகைப்பாடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 கேள்விகள். அப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் தரவு பண்ண வேண்டிய பாடங்கள் எது எது அப்படின்னா கரைசல்கள், 11வது பாடம் வேதிவினைகள், அப்புறம் 13வது பாடம் கார்பனும் அதன் சேர்மங்களும். இப்போ இந்த பாடங்களை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் கேள்விகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு 16வது பாடம் அதில் இருந்து 3 2 மார்க் கேள்விகள் கேட்பாங்க. அதே போல் 17வது பாடத்திலிருந்து 3 2 மார்க் கேள்விகள் கேட்பாங்க. 15வது பாடத்திலிருந்து 2 2 2 மார்க் கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கு கேள்விகளுக்கு நீங்கள் நல்ல தரோ பண்ண வேண்டிய பாடங்கள் எது எது அப்படின்னா 3வது பாடம், 5வது பாடம், 8வது பாடம், 10வது பாடம், அப்புறம் 11வது பாடம், 12வது, 16வது, அப்புறம் 17வது. இந்த பாடங்களை நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் கேள்விகள் ஈஸியாக எழுதிக்கலாம். மற்ற பாடங்களை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, மற்ற பாடங்களை விட இந்த பாடங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே போல் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லா பாடத்துலேருந்து கேட்பாங்க, ஆனால் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வராத பாடங்களும் இருக்குது. அது எது அதுனா 3வது பாடம், 5வது, 8வது, அப்புறம் 10வது பாடம், அப்புறம் ஃபிசிக்ஸில் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த பாடத்துலேருந்து 1 கேள்விகள் கூட வராது உங்களுக்கு. ஸோ இப்படி நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணிட்டு அதே போல் உங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும். பாடங்களில் வந்து முதல்ல நான் முதலே சொன்னேன், ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படம் வரைஞ்சி பதில் எழுதுகிற கொஸ்டினை விட பாயிண்ட் வைஸ் எழுதுகிற கொஸ்டின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், மறுபடியும் எழுதி முடித்து அந்த கேள்விகளை ஒரு முறை பார்த்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு வந்து 5 மார்க் கேள்விகள் எப்படி எழுதணும், 2 மார்க் கேள்விகள் எப்படி எழுதணும், 1 மார்க் கேள்விகள் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இது போக உங்களுக்கு 2 மார்க் கேள்விகளில் என்னென்ன பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புக்குக்கு பின்னாலேயே கொடுத்துருக்காங்க, கோடிட்ட இடம் மாதிரி வரும், அப்புறம் பொறுத்துக மாஸ்டர் ஃபாலோயிங் வரும், ஆடோன் அவுட் வரும், ரீசன் அண்ட் அசர்ஷன் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேயே வேறு அதாவது சூஸ் மாதிரி கொடுத்து கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் வரும், அப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த கேள்விகளை நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது வரும். சில சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ராங்காக கொடுத்துருப்பாங்க, அந்த ராங்கான கொஸ்டின்ஸை கரெக்டாக எழுதணும், அந்த மாதிரியும் உங்களுக்கு வரும். இப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து தடுமாறுற கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் அண்ட் அசர்ஷன் அப்படிங்கிற கொஸ்டினில் தான் நீங்கள் தடுமாடிடுறீங்க. ஏன் இப்படி தடுமாற்றம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த கேள்வியை வந்து நல்லா படிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுனா 1 தடவைக்கு 2 தடவை அந்த கேள்வியை படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எழுதணும். இது எழுதுறதுக்கு முன்னால் எந்த இடத்துல அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் அதனுடைய ரேஷியோ 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனுடைய கரெக்டான ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மோனோஹைப்ரிட் கிராஸில் இது வந்து ஃபீனோடைப்பிக் ரேஷியோ ஆனால் ஜீனோடைப்பிக் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீனோடைப்பிக் ரேஷியோ வந்து ஏன் ஏற்படுதுன்னா உடல் நிலையில் அதாவது நம்ம மேலோட்டமாக பார்க்குறப்ப தான் இந்த ரேஷியோ அப்படிங்கிறத அவன் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஆக்சுவலி அந்த ரேஷியோவை நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், 3:1 அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா. அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அதே போல் சில தவறான சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த தவறான சென்டென்ஸை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி கரெக்ட் பண்ணுறப்பவும் நீங்கள் என்ன பண்ணுன்னா சும்மா தவறான வார்த்தையை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து சம்டைம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், ஃபுல் மார்க். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்கே வந்து அந்த தவறான வார்த்தை இருக்குதோ அதை கோடிட்டு அடுத்தது எழுதுகிறப்போ அந்த கரெக்டான சென்டென்ஸை நீங்கள் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் இப்போ படம் வரைஞ்சி பாகம் குறி அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. சில இதில் என்ன பண்ணுவாங்க அவங்களே படத்தை கொடுத்து ஏபி பாகங்களை எழுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொன்னாலும் ஏபி படங்களின் பாகங்களை குறி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே வரைஞ்சி தான் நீங்கள் வந்து அதை பாகங்களை குறிக்கணும். அதாவது டைம் சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். ஏன்னா 1/4 செகண்ட் அதாவது செக்ஷன் பியில் வர்ற கொஸ்டின்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதாவது பொறுத்துக, அப்புறம் வந்து கோடிட்ட இடம், ஆடோன் அவுட், அந்த மாதிரி தான் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், படத்தை வந்து அப்படியே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாகங்களை குறிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் 1 மார்க் கேள்விகள் எழுதுகிறப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் கிடச்சவுடனே முதல்ல டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும். அந்த டேப்லர் காலத்தில் நீங்கள் வந்து கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன் நம்பர், ஆப்ஷன் அப்படி நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம். இது எல்லாத்த விட எப்படி ஸ்பீடாக எழுதலாம், டைம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேப்லர் காலம் போட்டு எழுதிட்டே வரீங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதிட்டே வரப்போ சப்போஸ் இப்போ 5th கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அப்போது நீங்கள் யோசிச்சுட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், 5 போட்டுட்டு அந்த கொஸ்டின் எழுதாததுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்ததுக்கு போகலாம். ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து 20 வரிகள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி 20 வரிகள் எழுதுகிறப்போ நீங்கள் 1 வேர்டு ஃபுல்லாக ஒரு பேஜில் எழுதிடுறீங்க. அடுத்து 2வது கொஸ்டின் செக்ஷன் பி எழுதுறப்ப நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு பேஜில் அட்லீஸ்ட் 3 க்வெஸ்சன்ஸ் எழுதணும். அப்படி எழுதினீங்கன்னா மார்க்கு போடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் எவ்வளோ க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதே போல் செக்ஷன் சியில் வந்து நீங்கள் எழுதுகிறப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு சைடு வந்து டயக்ராம், ஒரு சைடு நோட்ஸ், அப்படி தான் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் அலாட்ஸ்மெண்ட்ஸும் ஈஸியாக இருக்கும், கிளியராக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேலையும் எழுதி முடித்து நம்ம வந்து படித்து முடித்து எழுதுகிறப்போ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா. அப்போ இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அக்லியாக இருந்தால் கூட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்துன்னா அந்த பேப்பர் ரொம்ப பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், அதே போல் மார்க் போடுற டீச்சர்ஸ்க்கும் உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதணும், நீட்டாகவும் இருக்கணும், அதை நல்லா மனசில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன், எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
கல்வி ஒலிபரப்பில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாடம் இடம்பெற கேட்டீர்கள். நடத்தியவர் மணி மேனிலைப்பள்ளி உயிரியல் முதுநிலை ஆசிரியர் என். சங்கரம்மாள் அவர்கள்.